யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்தில் இன்று முக்கியமாக நான் உங்கள் மத்தியிலே பேச இருக்கும்படியான காரியம் என்னவென்றால், மறுபடியும் பிறப்பது என்றால் என்ன என்பதை குறித்து உங்கள் மத்தியிலே பேசுவதும், அதன் அடிப்படையில் இயேசு சொன்ன ஒருவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானா பிரவேசிக்க மாட்டானா என்பது, இந்த மறுபடியும் பிறந்த ஒரு காரியத்தை மையமாக வைத்திருப்பதினால் இந்த நாளிலும் கூட அதன் அடிப்படையில் உங்களை நீங்களே சோதித்து அறிந்து நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்களா அல்லது நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க கூடிய நிலையில் இன்றைக்கு இருக்கிறீர்களா என்பதை சோதித்து பார்க்கத்தக்கதாக உங்கள் மத்தியில் யோவான் 3வது அதிகாரத்திலிருந்து பேச விரும்புகிறேன். நிக்கதேம் என்ற தேவ மனிதன் அல்லது ஒரு பெரிய போதகன் இயேசுவினிடத்தில் வந்தபொழுது அவன் இவ்விதமாக இங்கு சொன்ன காரியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசுவினிடத்தில் அவன் வந்து ஒன்று சொன்னான். யோவான் 3வது அதிகாரத்தில் அவன் ராக்காலத்தில் 2வது வசனத்தில் அவன் ராக்காலத்தில் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவ்விதமான காரியத்தை நிக்கதேமனுடைய வாயிலிருந்தே கேட்டபொழுது அதை குறித்து மகிழ்ந்து அவனை மெச்சிக்கொள்ளும்படியாக பேசியிருக்க கூடுமோ என்பதாக எண்ணும்படியான விதத்தில் நிக்கதேம இந்த காரியத்தை பேசியிருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனுடைய ஆழமான ஆத்தும நிலையை ஊடுருவி பார்த்து ஒரு காரியத்தை சொன்னார். அவர் என்ன சொன்னார்? 3வது வசனத்தில் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த நிக்கதேமை பார்த்து சொன்னார், நிக்கதேமே, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் நீ ஆண்டவருடைய ராஜ்யத்தை காண மாட்டாய். ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக இந்த மறுபிறப்பை குறித்து நான் மாலை கூட்டத்தில் பேசின பொழுது, ஒரு மனிதன் மறுபடியும் ஏன் பிறக்க வேண்டும் என்பதை குறித்து 4 காரியங்களை சொன்னேன். 1, நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருக்கிற நிலையில் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் மரிப்பார்களானால் நரகத்துக்குத்தான் அவர்கள் போவார்கள் என்பதை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அது ஏன் என்பதை குறித்து சொல்லுகிற வேளையில் 1வது காரியமாக நாம் பார்க்கிறோம், ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனத்தில் இங்கு ஆண்டவர் ஏன் மறுபடியும் ஒரு மனிதன் பிறக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 12வது வசனத்தில் அவர் இவ்விதமாய் சொல்லுகிறார், இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல எல்லா மனிதனும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலும் இதுமாயிற்று. ஆகவே இந்த உலகத்தில் நரக ஆக்கினை என்ற மரணமானது ஒருவர் விடாமல் இந்த உலகத்தில் எந்த நேசேசத்தில் எந்த இடத்தில் பிறந்திருந்தாலும் மரண ஆக்கினை, நரகம், நித்திய தண்டனை, இவைகள் அவைகளோடு கூடவே மனிதன் பிறக்கிறவனாகவே காணப்படுகிறான். மனிதன் பிறக்கும் பொழுதே அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவனாகவே இந்த உலகத்தில் பிறக்கிறான் என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 3:18 கூட நீங்க பார்ப்பீர்களானால், அங்கு யோவான் 3:18 127 பக்கத்தில் ஒரே பின்னால பகுதியில் ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. He was already condemned. அம்மையாலே இந்த உலகத்தில் நீங்களும் நானும் பிறக்கும் பொழுதே ஏற்கனவே ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்ட மக்களாகவே பிறக்கிறோம். ஆகவே இந்த உலகத்தில் இனி செய்யும்படியான பாவம் என்பது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவினால அங்கே கொடுக்கப்படுகிற ரட்சிப்பு நாம் பெறவில்லை என்றால், மறுபடியும் பெறவில்லை என்றால், நாம் நிச்சயமாக நரகத்துக்கு தான் போவோம் என்பதை வேதம் தெளிவாக சொல்கிறது. இரண்டாவது காரியமானது 1 Corinthians 2:14 கூட இங்கு தேவன் அதை குறித்து சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். 1 Corinthians 2:14 இங்கு ஆண்டவர் தெளிவாய் சொல்லியிருக்கிற காரியம் என்னவென்றால், ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆண்டவருடைய காரியங்களை அறிந்து கொள்ளும்படியான அந்த அறிந்து கொள்ளுதல் என்பது அவனுடைய வாழ்க்கையில் இருப்பதில்லை. ஜென்ம சுபாவமுள்ள மனுஷன் இந்த உலகத்திலே பிறந்தவன். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், இவ்விதமாக அங்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை செய்தாலும் சரி, இந்த பாவத்தினால அடிமைப்பட்டு போன விழுந்து போன இந்த மனிதனுடைய இருதயமானது தீட்டுப்பட்டு போனதால் நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான பாவத்தின் ஊற்றுகளை நாம் கொண்டவர்களாய் காணப்படுகிறார். மூலமாகத்தான் பகை, கோபம், வெறுப்பு, கசப்பு, இப்படி பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அங்கே மேலோங்கி வருகிறதை நாம் பார்க்கிறோம். நான்காவதாக, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்கனவே கோபாக்கினைக்கு உட்பட்ட நிலையிலே காணப்படுகிறவர்களாக இருக்கிறோம். எபேசியருக்கு நிருபம் 2 இதை நாம் வாசிக்கிறோம். எபேசியர் கழுந்த நிருபம் 2 ஆண்டவர் அவிதமாக இங்கு நாம் ஆக்கினைக்குட்பட்ட நிலையிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். எபேசியர் 2:3 பின் பகுதியில சுபாவத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். வி ஆர் கண்டம்ட். ஆகவே இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் பிறக்கிற ஒவ்வொருவனும் ஒருவேளை அவனுடைய வாழ்க்கையில ஒரு பாவமும் செய்யவில்லை என்றால் அவன் ஆக்கினைக்குள்ளாகவே தீர்க்கப்படுகிறவனாய் காணப்படுகிறான். ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில நீ மறுபடியும் பிறவாமல் போனால் உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய முடிவு நரகம் என்பதை தவிர மாற்றுவதற்கான வழி என்பது கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில இந்த மறுபிறப்பு நீ அடையாமல் போனால், ஒருவேளை நீ சொல்லலாம், நான் இயேசுவை நம்புகிறேன், இயேசுவை விசுவாசிக்கிறேன், இயேசுவினிடத்தில் ஜெபிக்கிறேன், இயேசுவின் வார்த்தைகளை வாசிக்கிறேன் என்று சொன்னாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மறுபிறப்பு அடையவில்லை என்றால் நீ போவது நரகம் என்பதை தவிர வேறொரு இடம் இல்லை என்பதை குறித்து வேதம் தெளிவா சொல்லுகிறது. ஆகவேதான் இன்றைக்கு நான் உங்கள் மத்திலே மறுபிறப்பு அடைவது என்றால் என்ன என்பதை குறித்து சொல்லுவதோடு கூட, நீ மெய்யாலுமே மறுபிறப்பு அடைந்திருக்கிறையா என்பதை நீயே நிதானித்துக் கொள்ளும்படியாக நான் காரியங்களை சொல்லும்படியாக இருக்கிறேன். அங்காலே இந்த உலகத்தில் நீ எவ்விதம் ஆளுகிறது என்பது முக்கியம் அல்ல, உன்னுடைய எல்லா காரியங்களையும் முடிந்துவிடும், ஆனால் நீ எங்கே போக போகிறாய் என்பது முக்கியம். இது கிருபையின் காலம், உனக்கு தேவன் இறங்கி இம்மட்டுமாக ஜீவனையும் பலனையும் கொடுத்து வழிநடத்துகிற காரியம் இது. இதுல உன்னுடைய வாழ்க்கையில நீ தேவனுக்கு என்று உன்னை ஒப்பு கொடுத்து வாழும்படியாக கர்த்தர் உனக்கு காலங்களையும் நேரங்களையும் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்தில் மறுபடியும் பிறப்பது என்றால் என்ன என்பதை குறித்து நாம் அங்கு பார்க்கும்படியாக இருக்கிற அந்த காரியத்துக்கு திருப்பிக் கொள்ளுவோம். அங்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு ஒன்று சொன்னார், இஸ் எ பர்த், அது பிறக்கும்படியான ஒரு காரியமாக இருக்கிறது. இங்கே ஒன்று சொன்னாரு, 6வது வசனம் யோவான் 3:6 மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். இது முற்றிலும் வித்தியாசமான ஒரு காரியம். நீயோ நானோ மாம்சத்தினால் பிறந்திருக்கிறோம், ஆனால் ஆவியினால பிறக்கக்கூடிய ஒரு காரியம் என்பது இங்கு நிக்கதேமுக்கு ஆண்டவர் சொல்லும்படியான காரியம். நிக்கதேமு விளங்கிக் கொள்ள முடியவில்லை, அவன் குழம்பி நின்றவனாக, எப்படி 4வது வசனத்தில் ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? நம்முடைய மனித வாழ்க்கையின் பிறப்பு கூட ரொம்ப ஆச்சரியமானதுங்க. நீங்க பார்ப்பீங்கன்னா ஒரு சிறிய கரு தரிக்கும் பொழுது ஏறக்குறைய 30 கோடியிலிருந்து 50 கோடி உயிர் அணுக்கள் ஒரு குழந்தை கற்பம் தரிக்கிற வேளையில் தாயினுடைய அந்த கற்ப பைக்குள் செல்கிறது 30 கோடியிலிருந்து 50 கோடி. ஆனா தாயினிடத்துல ஒரே ஒரு முட்டை மாத்திரம் அங்கு மாதத்துக்கு ஒரு முறை வெளிவரும் பொழுது அந்த கோடிக்கணக்கான உயிரணுக்களில் 1 மாத்திரமே அந்த முட்டையோடு போய் இணைகிறது தான் அங்கே கற்பம் தரித்தல். நமக்கு அது தெரியாது, ஆனா மனிதர்கள் சாதாரணமாக நாம் கற்பம் தரிக்கிறோம். அதனுடைய விளைவை பார்க்கிறார். விஞ்ஞான ரீதியான காரியங்கள் ஒரு பெண்ணுக்கு தெரிவதில்லை, ஆனா கூட அந்த பெண்ணானவள் கற்பம் தரித்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஆனா அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமான ஒரு காரியம். அம்மையாலே ஆவியில பிறப்பது என்று சொன்னால் இங்கு ஆண்டவர் சொன்னார், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். தேவ ஆவியானவர் ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள் இவ்விதமான ஒரு பிறப்பித்தலை நடைபிப்பதே மறுபிறப்பு. இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் உள்ளத்தில் செயல்பட்டு அங்கு ஒரு புதிய குழந்தையாக புது சிருஷ்டியாக பிறப்பதுதான் மறுபிறப்பு. ஆகவேதான் வேதம் சொல்லுது புது சிருஷ்டி, நியூ கிரியேஷன். இதுதான் வேதம் சொல்லும்படியான மறுபிறப்பு. உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில் இந்த தேவ ஆவியானவர் மூலமாக ஏற்படுகிற மறுபிறப்பு நடைபெறவில்லை என்றால் நாம் மறுபடியும் பிறந்தவர்களாக இருப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் அதனுடைய காரியத்தை உணருவதும் இல்லை. ஒரு சிங்கக்குட்டிக்கு ஒரு குரங்கு பிறக்காது இல்லைங்களா, ஒரு சிங்கக்குட்டிக்கு ஒரு கழுதை பிறக்காது, ஒரு சிங்கக்குட்டிக்கு ஒரு சிங்கக்குட்டி தான் பிறக்கும். தேவ ஆவியினால் பிறந்தவர்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய மக்களாக அங்கு பிறப்பிக்கப்படுகிறார்கள், அதுதான் மறுபடியும் பிறக்கிறது. ஆகவே தேவ ஆவியானவர் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் கிரியை செய்யும் பொழுது தேவ ஆவியானவர் அவனுக்குள்ளாக ஒரு புது சிருஷ்டியை ஏற்படுத்தும் பொழுது ஒரு புதிய ஆத்மாவாக ஒரு புதிய ஜீவனாக ஒரு புது சிருஷ்டியாக பிறப்பதுதான் மறுபடியும் பிறப்பது என்பதாக இருக்கிறது. தேவன் தம்முடைய மக்களை பிறக்கும்படியான யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் ஆகவேதான் அவருடைய குடும்பத்தில் நீ பிறப்பதை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே யோவான் 1வது அதிகாரம் 12:13 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யோவான் 1வது அதிகாரம் 12:13 புதிய ஏற்பாட்டில் 124 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பெறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். They are born by God, through God. அவர்கள் தேவனுடைய அந்த பிள்ளை, அதாவது அவருடைய குடும்பத்தில் பிறக்கிறவர்கள். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது அவர்கள் புது சிருஷ்டிகள். 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் 17 வசனத்தில் இவ்விதமாக அவர்கள் புது சிருஷ்டிகள், புதிதாக பிறக்கப்பட்டவர்கள், புதிதாக தேவனால் பிறக்கப்பட்டு பிறப்பிக்கப்பட்டவர்கள். 1 கொரிந்தியர் 5 அதிகாரத்தில், மன்னிக்கணும், 2 கொரிந்தியர் 5 அதிகாரத்தில் ஆண்டவருடைய வசனம் 17 வசனத்தில், புதிய ஏற்பாட்டில் 249 பக்கத்தில், 5:17 இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், புதிதாய் பிறந்தவனாக இருக்கிறான். A new creation. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது அவன் ஒரு புதிதாக பிறந்தவன். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு நிக்கோதேமை பார்த்து சொன்னார், என்ன சொன்னார்னா, நான் சொல்லுவதை குறித்து 7 வசனம், யோவான் 3 அதிகாரம் 7 வசனத்தில், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேணா, டோன்ட் பி, அது ஆச்சரியப்படாதப்பா நிக்கோதேம், இதுதான் உண்மை. அருமையான சோர்னே சோரியே, உன்னுடைய வாழ்க்கையில மறுபிறப்பு அடைந்திருக்கிறையா இல்லையாங்கிறத நான் இன்னொரு தலைப்பின் மூலமாக சொல்லுகிறேன். மறுபிறப்பு என்றால் புது சிருஷ்டி. தேவனுக்கு பிறந்த தேவனுடைய பிள்ளையா இந்த உலகத்தில் பிறக்கிறது. நான் சொன்ன, ஒரு சிங்கத்துக்கு கழுத பிறக்காது, ஒரு சிங்கத்துக்கு குரங்கு பிறக்காது, ஒரு சிங்கத்துக்கு சிங்கம்தான் பிறக்கும். தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய சாயலை மறுபடியும் பெற்றுக் கொள்ளுகிற ஜனங்கள், தேவாவியினால் பிறப்பிக்கப்பட்டவர்கள். அவர்கள் யார் என்பதை குறித்து உங்கள் மத்தியில் நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது பழைவுகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு புதிய ஒரு வாழ்க்கை முறை, புதிய ஒரு நோக்கம், புதிய ஒரு திட்டம், புதிய ஒரு குறிக்கோள், புதிய ஒரு இலக்கு, இதுதான் மறுபடியும் பிறப்பிக்கும்படியான ஒரு வாழ்க்கையின் காரியம். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், எல்லாம் புதிதாயின, பழைவுகள் ஒழிந்து போயின. இவ்வளவு ஒரு பெரிய மகத்துவமான இந்த மறுபிறப்பை குறித்து நான் இன்னுமாக உங்களுக்கு சில காரியங்களை சொல்லி அதை விளக்கப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். இவர்கள் யார் என்று சொன்னால், மறுபிறப்படைந்தவர்கள் யார் என்று சொன்னால், 2 பேதுரு 1 அதிகாரத்தில் அவர்கள் யார் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. 2 பேதுருவின் புத்தகத்தில் 1:4 வசனத்தில் இவ்விதமாக அவர்களை குறித்து சொல்லும்படியான காரியத்தை, 4 வசனம், 2 பேதுரு 1:4, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. A divine nature is implanted in a soul. உன்னுடைய ஆத்மாவில அந்த தெய்வீக வித்தானது இடப்படுகிறது. சிங்கன்னா அந்த சிங்கத்துக்குரிய தன்மையோடு கூட தான் அது வாழும். ஆகவே தேவனுடைய மறுபடியும் பிறந்தவர்களுக்குள்ளாக அந்த திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு அவருடைய வாழ்க்கையில் அந்த திவ்ய சுபாவத்துக்குரிய தன்மைகளுக்குரிய வித்தானது இடப்படுகிறது. அடுத்தது யோவான் 5 மறுபடியும் பிறந்தவர்கள் என்பதை குறித்து சொல்லுகிற வேளையில், யோவான் 5:24 வசனத்தில், யார் மறுபடியும் பிறந்தவர்கள் என்பதை குறித்து சொல்லும் பொழுது 24 சொல்றார் புதிய ஏற்பாட்டில் 131 பக்கம், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். ரெண்டு காரியங்கள் சொல்லப்படுகிறது, அவனுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்படுது, இட்டர்னல் லைஃப். அதுக்கு முன்னால் அவன் நித்திய மரணத்தை கொண்டவனாய் காணப்பட்டவனில் அவனுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்படுகிறது, இட்டர்னல் லைஃப் அவனுக்குள்ள வருகிறது. ஆகவே அந்த நித்திய ஜீவனின் அடிப்படையில் வாழுகிறவன். அடுத்தது நாம் பார்க்கிறோம், மரணத்தை விட்டு நீங்கி அவன் ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில இதுதாங்க மறுபடியும் பிறப்பது என்பது இதுவாகவே காணப்படுகிறது. அவன் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். இன்னும் 1 யோவான் 5 அதிகாரத்தில் இங்கே நாம் பார்க்கிறோம், அவனுக்கு நித்திய ஜீவன் அவிதமாய் கொடுக்கப்படுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். 1 யோவான் 5 அதிகாரத்தில் இங்கே இவன் யார் என்பதை குறித்து சொல்லும் பொழுது இங்கே ஆண்டவருடைய வார்த்தை 1 யோவான் பின்னால 1 யோவான் 5:11-12 329 பக்கத்தில், தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். நித்திய ஜீவன், ஆகவே மறுபடியும் பிறந்தவனில் நித்திய ஜீவன் என்பது இருக்கும். அருமையாலே இதுதான் ரட்சிப்பு. என அநேக சமயங்களில் நான் கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவள் என்று நாம் எண்ணிக்கொள்ளுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அது நமக்கு போதும். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நாம் மரித்தாலும் மோட்சம் போவோம் என்று எண்ணிக்கொள்ளுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் எதை காண மாட்டான்? தேவனுடைய ராஜ்யத்தை, உன்னுடைய வாழ்க்கையில பரலோகத்தினுடைய விளிம்பை காண மாட்டான், பிரவேசிக்கவே முடியாது. ஆகவே நீயோ நானோ மனம் திரும்பவில்லை என்றால் நித்திய ஆக்கினை தவிர நரகத்தை தவிர பிறிதொரு வழி இல்லை. இந்த உலகத்தில் நீ விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி, அதனால நீ செல்லும்படியான இடம் அதுதானே. ஒருவேளை இந்த உலகத்தில் உனக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள் இல்லை, இந்த உலகத்துக்காக நீ வாழ்ந்தாய், இந்த உலகத்துக்காகவே ஜீவித்தாய், உனக்காக உன்னுடைய குடும்பத்துக்காக உன்னுடைய பல காரியங்களுக்காக உன்னுடைய காலங்கள் எல்லாவற்றையும் செலவழித்தாய், ஆனால் உன்னுடைய முடிவின் வேலையில் நீ எங்கு போக போகிறாய் என்பதை குறித்து நீ எண்ணி பார்க்கவில்லை, அதை குறித்து சிந்திக்கவில்லை, அதை குறித்து ஒரு நாளும் ஐயோ ஆண்டவரே என்ன என்னுடைய நிலை என்ன என்பதை குறித்து தாங்க நீ தேவனுடைய சமூகத்தில் செல்லவில்லை. ஆகவே நான் நித்திய ஜீவன், நீ பரலோகத்துக்கு தான் போக போறியா அல்லது நரகத்துக்கு தான் போக போறியாங்கிறத உனக்கு ஒரு சின்ன டெஸ்ட் நான் கொடுக்கிறேன். ஒரு 12 காரியம், ஒன்னு நீ அதை டிக் பண்ணிக்கோ மனசுலயே அல்லது இன்ட்டு போட்டுக்கோ. நான் ஒரு 12 காரியம் சொல்றேன், ஏன்னா இது கர்த்தருடைய வார்த்தை, இது என்னுடைய வார்த்தை அல்ல. ஆகவே இந்த 12 காரியத்தை பார்த்து நீ எங்க போவங்கிறத நீயே நிதானிச்சுக்கோ. நான் நியாயம் தீர்க்க போகிறதில்லை. உன்னுடைய வாழ்க்கையுடைய காலங்களை எல்லாம் இம்மட்டும் நீ செலவழிச்சிட்ட, அதை பத்தி ஒருவேளை நீ யோசிக்கல, ஆனா இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். இது நான் பேசல, ஆண்டவர் பேசுகிறார். இது நான் பேசும்படியான காரியமாக அல்ல, கர்த்தரோடு கூட பேசும்படியான காரியமாக இருக்கிறது. ஆகவே உன்னுடைய மனதில் இந்த வார்த்தையை கொண்டு நீ பார், நீ எங்க போக போற என்பதை ஆண்டவர் உனக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அம்மையாளுடைய வாழ்க்கையில நீ வாழ்ந்த காலங்கள் எல்லாம் நீ உலகத்துக்காக அதுக்காக இதுக்காக உழைந்தாய், ஆனா உன்னுடைய வாழ்க்கையில நீ எதற்காக உழைத்து வாழ்ந்திருந்தாலும் நீ போக போக முடியாத இடத்தில் என்று மீட்கக்கூடிய ஒரு நபர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இது கர்த்தருடைய வார்த்தை, அன்றைய வசனம். ஆகவே அதை கொண்டு நீ உன்னுடைய ஆத்துமாவை
இந்த காலையில நிதானிக்கும்படியாக தேவன் உனக்கு சொல்லும்படியான காரியம்,
முதலாவது காரியமானது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய ஐக்கியம் கிறிஸ்துவோடும் அவரோடு கூட அவரால் மீட்கப்பட்ட ஜனங்களோடும் கூடியதாக இருக்கிறதா? இப்ப நான் கேட்கிறேன் உங்க மனசுல, உன்னுடைய ஐக்கியம் என்பது the fellowship of yours, நீ கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்ட ஒரு நபரா? அவர்களால் மீட்கப்பட்ட மக்களோடு கூட உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஏற்படுத்திக் கொள்கிற ஒரு காரியமாய் காணப்படுகிறதா? நான் இந்த எல்லாவற்றையுமே நான் 12 என்பது ஒரு இவ்வளவுதான் இல்ல, அது தீர்க்க முடியாத பல காரியங்களை கொண்டதாக இருக்கிறது. ஆனா ஒரு 12 காரியங்களை ஒன்றியவான் புத்தகத்திலிருந்து மாத்திரமே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த ஒரே ஒரு புத்தகத்தையே உன்னுடைய வாழ்க்கையில வைத்து நீ உன்னுடைய வாழ்க்கை குறித்து நிதானித்துக்கொள். நீ மறுபடியும் பிறந்திருப்பாயானால் ஆண்டவர் சொன்னார், ஒன்றியவான் புத்தகம் 5வது ஒன்றியவான் 3வது அதிகாரத்தில் இங்கே விதமாய் சொல்லப்படுகிறது. ஒன்றியவான் 1வது அதிகாரம் ஒன்றியவான் புத்தகத்திலிருந்து மாத்திரமே இந்த காரியங்களை எல்லாவற்றையும் நான் உங்கள் மத்தியிலே சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஒன்றியவான் 1வது அதிகாரம் 3வது வசனம், புதிய ஏற்பாட்டு 325வது பக்கத்தில், 325. நீங்களும் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி, யாரு? அந்த திருச்சபையை பார்த்து சொல்றாரு, நீங்களும் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது. Our fellowship is with God. தேவனோடு கூட கொண்டிருக்கிற ஒரு தொடர்பு. அம்மையாலே நம்முடைய நேரம் ரொம்ப குறுகியா இருக்கிறதுனால நான் அதிகமாக விளக்கப்படுத்தி பேச முடியாது. என்றா 12க்கும் ஒரு கொஞ்ச நேரம் எடுத்துட்டா கூட அதிகமான நேரமாக. ஆனா உன்னுடைய உறவு, உன்னுடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது? நீ மறுபடியும் பிறந்திருப்பாயானால் உன்னுடைய ஐக்கியம் கிறிஸ்துவோடும் பிதாவோடும் இருக்கிறதாக இருக்குமானால் அதோடு கூட 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறார். 1 யோவான் புத்தகத்தில் இங்கே 1வது அதிகாரம் 7வது வசனத்தில், அங்கே அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருக்கோம். நீ ஆண்டவருடைய பிள்ளையாக மறுபடியும் பிறந்திருப்பாயானால் தேவனுடைய வார்த்தை அந்த குமாரனோடு அவரால் கழுவப்பட்ட மக்களோடு கூட உன்னுடைய ஐக்கியத்தையும் உறவையும் கொண்ட ஒரு வாழ்க்கையை நீ கொண்டிருப்பாய். சரின்னா ஒரு டிக்கு போடுங்க, இல்லைன்னா ஒரு இன்ட்டு போடுங்க. உன்னுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? நீ மறுபடியும் பிறந்திருந்தால் பரலோகராஜ்யம் போவ, இல்லைன்னா நரகம்தான். உன்னுடைய உறவு யாரோடு இருக்கிறது? குமாரனோடும் பிதாவோடும் அவரால் மீட்கப்பட்ட பிள்ளைகளோடும் இருக்குமானா? இரண்டாவது காரியமாக மத்தியில் சொல்லும்படியான காரியமானது அதே 1 யோவான் 1வது அதிகாரம் 6வது வசனத்தில், 1 யோவான் 1வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்றார். இங்கு ஐக்கியத்தை கொல்லிவிட்டு அடுத்தது சொல்றாரு, நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும். ஒருவேளை நீ டிக்கு போட்டுட்ட, தெரியாமையோ தெரிஞ்சோ அல்லது உண்மையோ எனக்கு தெரியாது. அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறா இருப்போம். அதாவது உன்னுடைய வாழ்க்கையானது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழக்கூடிய ஒரு திறந்த வெளியாய் கிறிஸ்துவின் வெளிச்சத்தில் அவருடைய சத்தியத்தில் அவருடைய வெளிப்பாடுகளில் நடக்கக்கூடிய காரியம். வெளிப்பாடு இந்த சத்தியம் தாங்க. உன்னுடைய வாழ்க்கையில் நீ அவ்விதமாக அவர் சத்தியத்தின்படி நடவாமல், இல்லைன்னா நான் பொய் சொல்லுகிறாக இருப்போம், நான் பிறந்திருப்பேன். ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த சத்தியத்தின் வெளிச்சத்தில்
நான் நடக்கும்படியாக என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்புக் கொடுத்திருந்தால்,
அதன்படி நடக்கும்படியாக என்னுடைய வாழ்க்கையானது காணப்பட்டால்,
இல்லை என்றால் இனி குமாரனோடும் பிதாவோடும் ஐக்கிய கொண்டு வாழவில்லை என்றால், அவருடைய சத்தியத்தின்படி நடக்கிற வாழ்க்கைக்கு உன்னை ஒப்புக் கொடுக்கவில்லை என்றால், நீ மறுபடியும் பிறக்கவில்லை.
இயேசு சொன்னார், நான் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னை குறித்து மிக்கதும் அதிசயப்படாதப்பா. நீ மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய் என்று சொன்னதினாலதான் ஆண்டவர் விதமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மூன்றாவது காரியமாக, ஒன்று யோவான் புத்தகத்தில் தொடர்ந்து நான் எல்லாமே 12 ஒன்று யோவான்ல தான் இருக்கிறது. ஒன்று யோவான் 1:8, 1 யோவான் 1:8, நமக்கு பாவம் இல்லை என்போமானால்
நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது.
இது என்ன சொல்லுதுன்னா, கன்விக்ஷன் ஆஃப் சின். ஒரு ஆண்டவருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அங்கு பரிசுத்த ஆவியானவர் வாசமணுகிறதுனால்,
நம்ம ஒரு இடத்துக்கு குடி போறதுனா கூட அந்த வீட்டில் டாய்லெட் இருக்கா, தண்ணி வசதி இருக்கா, இப்படி பல காரியங்களை சிந்திக்கிறோம்.
பரிசுத்த ஆவியானவர், இது நீங்களே அவருடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிறது, இந்த இருதயத்தில் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அவர் வாசம் பண்ணுவாரானால் அதற்குரிய இடமாக அது உருவாக்கப்படாமல் அவர் வாசம் பண்ண மாட்டார். அதான் மறுபடியும் பிறக்கிறது. பரிசுத்த ஆவியான வாசம் பண்ணும் பொழுது அங்கு புதிய அந்த பிறப்பித்தலை செயல்படுத்துகிறார். ஆகவேதான் அந்த புதிய பிறப்பத்தின் மூலமாக அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே அங்கு மாற்றப்பட்ட நிலையில் வாழுகிற ஒரு நிலைக்குள் உருவாகப்படுகிறான்.
அங்கு நீ பாவம் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானோடு கூட இருக்கிறதுனால அவனிடத்தில் பேசுவார், தப்பு இது,
தவறாய் நீ பேசுகிற ஒரு வார்த்தை, தவறாக எண்ணுகிற சிந்தனை, தவறாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற நடத்தை, போகும் பொழுது ஆவியானோடு கூட பேசுகிறார்,
மகனே மகளே இது தப்பு. ஆவியானவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தும் பொழுது, நீ மறுபடியும் பிறந்திருந்தால் ஆண்டவரே மன்னியும், மன்னியும். ஓய்வு நாளை குறித்து இன்றைக்கு எடுக்கிறதா தான் இருந்தானா கூட, ஓய்வு நாளில் இன்னொரு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா, பழைய பாட்டில் நாம் போன வாரம் வாசித்த அந்த வசனங்களை எடுத்து பார்த்தால், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுத்த. மன்னியும் என்று கேட்கிறது சாதாரணமான காரியம் அல்ல. மனந்திரும்புதல் என்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. மனந்திரும்புதல் என்று சொல்லுகிற வேளையில நாம் பாவம் செய்வோமானால் பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துகிறார்.
ஆகவேதான் மனந்திரும்பேற்ற துக்கம் என்று அங்கு அருமையாய் பவுல் சித்தரிக்கிறதை பார்க்கிறோம். உனக்குள் ஒரு துக்கம் ஏற்படுகிறது உன்னுடைய வாழ்க்கையில, ஐயோ ஆண்டவரே உம்மை நான் குக்கப்படுத்தியிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு விரோதமாய் பேசியிருப்பேன், ஆனால் என்னுடைய இருதயத்துல ஐயோ நான் செய்தது தப்பு, நான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளையாக நடக்காமல் இந்த உலகத்துல அவரை நான் காட்டி கொடுத்து அவருக்கு பிரியமான விதத்தில் வாழ்ந்துட்டேன். ஆண்டவரே
மன்னியும், தாழ்மைப்படுகிறது. ஒருவேளை நான் இன்னொரு இடத்துல போய் தவறு செய்திருப்பேன், ஆனால் தவறாக பேச, பிரதர் சாரி, அப்படி செய்திருக்க கூடாது.
ஒருவேளை கணவன் மனைவி உறவுகளில் அங்கே தவறாய் பேசிவிட்டால்
என்ன, மன்னிச்சுக்கோ.
கணவனை பார்த்து மனைவி மன்னிங்க, நான் பேசினது சரியில்லை. மனைவி பார்த்து கணவன், நான் பேசினது தவறு. பிள்ளைகள் உறவுகளில அங்கு என்ன ஏற்படுகிறது, அங்கே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறதுனால் அவர்களுக்குள்ளாக பாவத்தை மறைத்து ஒழித்து அங்கு வைக்கிற ஒரு காரியம் இருக்க முடிவதில்லை. அவர்கள் உடனடியாக தாழ்த்துகிறார்கள், பெருமை உடைபடுகிறது.
எல்லா பாவத்துக்குமே ஊற்று பெருமைதான்.
எந்த ஒரு பாவத்தை எடுத்துட்டாலும் அது கூற்று பெருமை தாங்க. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில அங்கு
மூன்றாவது காரியம், பாவம் என்கிற காரியம் பிரவேசிக்கும் பொழுதே ஆவியான உணர்த்தும் பொழுது கலக்கம் ஏற்பது. ஏன்னா நம்முடைய இயற்கை தன்மைக்கு எதிரானது, நம்மை தாழ்த்தணும்.
ஒரு கணவனிடத்துல போய் மனைவி சாரின்னு சொல்றதோ அல்லது ஒரு மனைவியிடத்துல போய் கணவன் சாரி என்று சொல்றதோ சாதாரணமான காரியம் இல்லை. ஏன் பிள்ளைகளிடத்துல கூட சாரி நான் தப்பா பேசிட்டேன்றது
தாழ்த்துவது அது ரொம்ப கஷ்டம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் நீ மறுபடியும் பிறந்திருந்திருப்பாயானால் உனக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறதுனால அந்த காரியத்தை செய்யாம உன்னை விடமாட்டார். அதை நீ சரிபடுத்து மட்டுமாக உனக்குள் அமைதி இருக்காது. இந்த பெருமை உடைத்து நீ தாழ்த்துவாய்.
அருமையான சோர்னே சோரியே, இந்த காரியத்தை
சரின்னு சொன்னா டிக்கு போடு, இல்லன்னா இன்ட்டு போட்டுரு. மூன்றாவது, பரலோ ராஜ்யத்துக்குள் நீ பிரவேசிப்பையா இல்லையா என்பதை குறித்த டெஸ்ட் இது. நாலாவது, அதே ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரத்திலேயே நாம் வருகிறோம். நாலாவது காரியம், நீ மறுபடியும் பிறந்திருந்திருப்பாயானால். ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரம் அங்கு 3-5 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். ஒன்று யோவான் 2:3-5 வசனங்கள், 326 பக்கத்தில், அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறோளானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. 2 வசனமே போதும். இங்க ஆண்டவர் சொல்றார், அவரை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யன், அவனுக்குள் சத்தியமில்லை.
ஆண்டவர் எனக்கு தெரியும், ஆனா அவருடைய கற்பனையை நான் கை கொள்ளவில்லை என்றால் அருமையாலே அவருடைய வார்த்தை இது, அவருடைய வார்த்தை தினமும் நான் இந்த வார்த்தைக்கு என்னுடைய வாழ்க்கையின் சூத்திரமே ஆண்டவருடைய வசனம்தான். என்னுடைய எண்ணங்கள், தீர்மானங்கள், நினைவுகள் இவைகள் எல்லாமே நான் அங்கேயோ வரும்பொழுது ஆண்டவரே உடைய சித்தமாயுது, நான் அதை செய்யறதா வேண்டாமா, இந்த வார்த்தை எனக்கு வழிகாட்டியாக இருக்கிறதுனால அவருடைய சத்தியத்தின்படி நான் வாழும்படியாக ஒப்பு கொடுத்து பிரயாசப்பட்டிருக்கிறேன் என்று சொல்வீர்களானால்
போடுங்க, இல்லன்னா இன்று போடுங்க. இனி எங்கே போக போகிறா என்பதை இன்றைக்கு ஆண்டவனோடு
நம்முடைய நேரம் குறுகியனால நான் ரொம்ப விளாபரியா போக முடியல. ஆனா கூட 5வது காரியமாக நீ எங்கே போக போகிறாய் என்பதை குறித்து, நீ மோட்சம் போக போறையா அல்லது நரகத்துக்கு தான் போக போறையாங்கிறத, நீ மறுபடியும் பிறந்த நபரா என்பதை குறித்து பார்க்கிற 5வது காரியம், 1 யோவான் 2:15 வசனத்துல நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். 1 யோவான் 2:5 இங்கு ஆண்டவர் சொல்றார், 1 யோவான் 2:15 வசனம், 326 பக்கம், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தினை செய்யும் கண்களினை செய்யும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள்.
அநேக சமயங்கள் உன்னுடைய எண்ணம் எல்லாம் என்ன, நான் என்ன பண்ணுவேன், உலக கவலை அல்லது ஐஸ்வர்யத்தின் மயக்கம், ஒண்ணுமே இல்லைன்னா கவலை வந்துருது, இல்லைன்னா கொஞ்சம் அதிகம் வந்துருச்சுன்னா நான் என்னத்தை சம்பாதிப்பேன், என்னத்தை புசிப்பேன், நினைத்து குடிப்பேன், என்னுடைய வாழ்நாள் எல்லாம் எனக்கு 7 ஆண்டவர் கொடுத்திருக்க, நான் 7 கூட 10 இல்லைங்க. நேற்று போன வாரம் ஓய்வு நாளை பற்றி பார்த்தோம். ஓய்வு நாளை கனப்படுத்தாதவன் கல்லெறியுண்ண கடவன். கர்த்தர் தம்முடைய வார்த்தையில் கடுமையுள்ளவராக இருக்கிறார். இவர் நீதிபதியான தேவன்.
உனக்குள் எனக்குள் இருக்கும்படியான இந்த வாழ்க்கையானது மிக குறுகிய கால வாழ்க்கை என்பதை அறிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையில மிக குறுகிய ஒரு வாழ்க்கை இது. இதுல நீனுடைய வாழ்க்கையை ஒன்னா நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நீ ஆதாயப்படுத்தலாம், இல்லைன்னா அதை அழித்து போட்டு விடலாம்.
தெரிந்து கொள்ளுவதும் தெரிந்து கொள்ளாததும் உன்னுடைய வாழ்க்கையை சார்ந்ததாகவே இருக்கிறது.
இங்கே ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. ஐந்தாவது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறாதிருங்கள்.
உன்னுடைய ஆசை எதை பற்றி இருக்கிறது? உலகமா? உலகத்தின் காரியங்களினால நீ எழுப்புண்டு போய் உடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறாய், அல்லது கர்த்தருக்கு இடம் கொடுத்து ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன என்பதை குறித்து அறிந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். அருமையான சுவர்ணேஸ்வரியே, ஒருவேளை நீங்க இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் பொழுது இது கடினமானதாக நான் பேசல, இது ஆண்டவருடைய வார்த்தை, உங்களுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாய் போதிக்க வேண்டியது, முகதாட்சியம் இல்லாமல் சொல்ல வேண்டிய கடமை. அவர் ஐந்தாவதுக்கு ஒன்னா நீ டிக் போடலாம் அல்லது இன்ட்டு போடலாம். உன்னுடைய மனதில் இதை குறித்து நீ அவிதமாய் பார். ஆறாவதாக நாம் பார்க்க இருக்க முடியாத காரியமானது, ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரம் 29வது வசனத்தில், ஆண்டவர் நீ மறுபடியும் பிறந்திருப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் காணப்படும்படியான காரியத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். ஒன்று யோவான் 2:29, புதிய ஏற்பாட்டில் 377 அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய நீதிக்குரிய காரியங்களை, இந்த உலகத்தில் நான் ஒரு பாவி, என் ஆக்கினைக்குட்படுத்தப்பட்ட மனிதன், ஆனால் எனக்காக தன்னையே சிலுவையில் ஒப்புக் கொடுத்து எனக்காக நீதியை சம்பாதித்த அவரையே நான் அண்டிக் கொள்ளுவேன். என்னுடைய ஸ்தானத்தில் அவர் சிலுவையில் மரித்து எனக்காக பட்ட பாடுகளின் மூலமாய் சம்பாதித்த அந்த மீட்பை, ரட்சிப்பை நான் பெற்றுக் கொள்ளுவேன். சுயநீதியை வெறுத்து ரட்சிப்பின் சால்வையை நான் அணிந்து கொள்ளுவேன். அவர் நீதியுள்ளவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்க, அவனால் அவரில் பிறந்தவன்
அவருடைய வாழ்க்கையில் அந்த மனநிலையோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை, the way of life. வாழ்க்கையில உன்னை குறித்து பெருமை பாராட்டவோ, உன்னுடைய பக்தியை குறித்து பெருமை பாராட்டவோ, உன்னுடைய காரியங்களை குறித்து நீ மேன்மை பாராட்டவோ ஒன்றுமில்லை. ஒன்னே ஒன்னு சிலுவையை குறித்து அல்லாமல் வேற எதை குறித்தும் நான் மேன்மை பாராட்டப் போவதில்லை.
நீங்க அவருடைய நீதியை மாத்திரமே சார்ந்து வாழுகிறீர்களானால் டிக்கு போட்டுக்குங்க, இல்லன்னா இன்ட்டு போட்டுக்குங்க.
ஏழாவது காரியமாக ஒன்று யோவான் 3:3 வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுவோம். ஒன்று யோவான் 3:3 வசனத்தில், புதிய பாட்டில் 327 பக்கத்தில், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான்.
Maintaining a pure life.
ஒரு சுத்தமான பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படியாக அவனுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து வாழக்கூடிய ஒரு காரியம் இது சாத்திய கூற ஆகுமா? அதனாலே உன்னுடைய என்னுடைய மாம்ச பிரகாரமான பலத்தினால முடியாது. ஆனால் நீ மறுபடியும் பிறந்திருப்பாயானால் உனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உனக்கு அந்த உன்னத பலத்தை தரிப்பிக்கிறார்.
நீ ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ உனக்குள்ளாக ஜாக்கிரதையும் விழிப்பும் உள்ள ஒரு காரியத்தை கொண்ட நிலையில் நீ வாழக்கூடிய காரியத்தை தெரிந்து கொள்கிறாய். அந்த ஒரு மனநிலையோடு உன்னுடைய வாழ்க்கையில் நீ வாழக்கூடிய ஒரு காரியத்தை கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில டிக்கு போட்டுக்கோ, இல்லைன்னா இன்ட்டு போட்டுக்கோ.
அடுத்தது 8வதாக வருகிறோம். உன்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறையா? முன்ன ஒரு காலத்துல இந்த பாவங்கள் எல்லாம் என்னை வெகு சீக்கிரத்தில் வீழ்த்திற்று, ஆனா இப்போ ஆண்டவர் கிருபையினால் அவைகளை மேற்கொண்டிருக்கிறேன். அவைகள் முன்ன போலவே என்னை பாதித்து அவைகள் என்னை தாமே பாதிப்புக்குள்ளாக்க நிலையில இல்லை. நான் ஒரு காலத்துல எப்படி இருந்தேனோ அப்படித்தான் இருந்திருக்கிறேன் அப்படிங்கிற நிலை இல்லை.
இப்போ என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் இல்லை, உண்மையான ஒரு பரிசுத்தத்தின் அளவுக்குள் நான் முன்னேறி கொண்டிருக்கிறேன்.
ஒன்று யோவான் 3:5-6 வசனங்களில் அவர் சொல்றாரு, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில இப்பொழுது நீ அதுக்கு முன்பாக பாவத்தை விரும்பி செய்து கொண்டிருந்தாய், ஓடோடி வாஞ்சித்து போன, அதை பாவம் என்று தெரிந்து அதுல துணிகரமாய் போனாய். ஆனா இப்ப என்ன பண்ற?
இல்ல, இது ஆண்டவரை துக்கப்படுத்தும், என்னுடைய வாழ்க்கை அழித்துவிடும். ஆகவே நீ பாவத்துக்கு விலகி உனைத்தானே நீ காத்துக்கொள்ளுகிற ஒரு பரிசுத்தத்தில் முன்னேறி செல்கிற காரியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னில் காணப்படுமானால் திக்கு போட்டுக்க. இல்ல, ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில நான் முன்னிருந்து அதே மாதிரி தான் இருக்கிறேங்க, எனக்குள்ள ஒரு மாற்றம் என்பது இல்லை, எனக்குள் பெரிய அளவில் ஒரு மாற்றம் என்பது இல்லை, அப்படியே தான் நான் இருக்கிறேன். அதனாலே மேலோட்டமான சில மாற்றங்களை குறித்து பேசலைங்க. உள்ளான இருதயத்தின் ஆழத்தில் ஏற்படுகிற உணர்வு பூர்வமான மாற்றங்களை குறித்து தான் இங்க பேசுறேன்.
ஒன்பதாவதுக்காகவே இதுல டிக்கு அல்லது இன்ட்டு போட்டுக்குங்க. எட்டு முடிச்சிருக்கிறோம், இதுல எத்தனை டிக்கு வந்திருக்கு, எத்தனை இன்ட்டு வந்திருக்கு எனக்கு தெரியாது.
ஒரு சிலர் ஒருவேளை எட்டுமே இன்ட்டு தான் போட்டிருப்பீங்களோ, நான் பயப்படுறேன். ஒன்பது, மற்ற தேவனுடைய ஜனங்கள் மேலே மற்றொரு பேர்லே உண்மையான ஒரு அன்பு உனக்கு இருக்கா? என்ன, ஆண்டவருடைய பிரதானமான குணமே அன்பு தான். God is love, இல்லைங்க? தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே அந்த மாதிரி ஒரு சின்ன இம்மியாவது எனக்குள் அந்த அன்புங்கிற ஒரு காரியமாக இருக்கிறதா? ஒன்று யோவான் மூணாவது 34வது வசனத்தில் ஆண்டவர் விதமாய் சொல்லுகிறார், நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால், அவர் என்ன நேசிக்கிறாருங்கிறது இல்ல, அவர் என்ன நேசித்தான் அன்பு கூறுவேங்கிறது, அது கிறிஸ்துவ அன்பு கிடையாது. நான் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால், எதை விட்டு நீங்க ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறோம், எதை விட்டு நீங்க இருக்கிறங்க, என்ன சொல்லுதுங்க, மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சோதனத்தில் அன்பு கூறாதவன் எங்க இதுல நிலை கொண்டிருக்கிறான், மரணத்தில் நிலை கொண்டு. அகாப்பு அன்பு, இந்த சகோதரனை நேசிக்கலனாலும் என்னை வெறுக்கலாம், ஆனா நான் அவரை நேசிப்பேன். கிறிஸ்து அப்படி ஒருவேளை நேசிக்காமல் இருந்திருப்பாரா? அவர் இந்த உலகத்திற்கு வரவே மாட்டாரு. நாம் பாவிகளாயிருக்க கிறிஸ்து மரித்ததினாலே, ஆகவே மறுபடியும் பிறந்திருந்தாதான் இந்த தெய்வீக அன்பு ஒரு மனிதனுக்குள்ள வர முடியும். இல்லைன்னா வெறுப்பு, கசப்பு, சண்டை, சச்சரவு, குழப்பம். சில சமயத்தில் நம்ம கருமையானவர்கள் கணவனோ மனைவி கூட தப்பு செஞ்சா கூட ஒருவேளை அந்த காரியம் ரொம்ப இதா இருந்தா, ஆண்டவரே மன்னியவர்கள் செய்கிறது என்ன தெரியாது, அதனால எனக்குள்ள நான் ஒரு கசப்பை வளர்த்து கொண்டு அதனால உண்மை நான் துக்கப்படுத்த விரும்பவில்லை.
ஆகவே அந்த அன்பு கொஞ்சமே நம்மிடத்தில் இருக்குமானா
போடுங்க டிக்க, இல்லைன்னா போடுங்க இன்ட. இது கர்த்தருடைய வார்த்தை, நான் சொல்லல, தயவுசெய்து இதுதான் இவர் கடுமையா இவர் பயங்கரமா இருக்காரு நினைக்க வேண்டாம், இது கர்த்தருடைய வார்த்தை. ஏன்னா இது உன்னுடைய ஆத்மாவை நிதானிக்கிறது. ஒரு நாள் நீயும் நானும் மரணத்தை சந்திக்கணும். ஒரு நாள் இந்த கண்கள் திறந்து திறந்து மூடிட்டு இங்க நிக்குது, ஆனா மூடிடும் ஒரு நாள், ஆனா அது மகிமிகரமான நாள். ஏன்னா என்னுடைய சகலவர் இறந்து போனப்பதான் இதை நான் பிரசங்கித்த உடனே அங்க இருந்த எல்லாருக்கும் உண்மையான ஒரு யோசனை வந்தது. போதகர்கள் முதலா அரை மணி நேரம் ஆராதனை சொல்லி பாடி பயங்கரமா ஒரு ஒருத்தர் அருமையான பெந்தகோஸ்தை நல்லா பாடினாரு, ஆராதனை பண்ணாரு. இந்த செய்தியை கொடுத்த பின்னால வாங்க மறுபடியும் ஆராதனைக்கு நான் வரலன்ட்டாரு. போகும்போது சொன்னாரு, பிரதர் எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. இன்னொரு போதகர் சொன்னார், ஐயா ஏன் நான் வந்த பின்னால கூட அந்த குடும்பத்தை இப்போது சந்தித்த பொழுது அந்த செய்தி அருமையாளையுடைய வாழ்க்கை குறித்து பேசினது. ஏன்னா இது கர்த்தருடைய வார்த்தை, மனிதனுடைய புகழ்ச்சிக்காக அல்ல, ஏன்னா இது ஒண்ணு நித்தியமாக நிர்ணயிக்கிற காரியமாச்சே. நீங்க போற ஐயோ அருமையாலே வாழ்க்கைங்கிறது ரொம்ப குறுகியது.
இந்த ஆண்டை நம்ம கடந்து போவோம் எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்கு. இந்த ஆண்டு ஆரம்பிக்கும் போது என்னுடைய சகலை இறந்து போவான்னு நான் நினைக்கல. அவர் இறந்துட்டார், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வாழ்க்கை என்பது குறுகிய கால வாழ்க்கை. இந்த ஆண்டை நீயும் நானும் முடிப்போமா தெரியாது.
ஆகவே என்னுடைய வாழ்க்கையில நான் எத்தனை சொல்லி முடிச்சிருக்கிறேங்க? 9. கரெக்ட், பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாமே கரெக்டா கணக்கு வச்சிருக்கிறீங்க. ஆனா நான் கேட்க போறதுல எத்தனை டிக் அடிக்கிறீங்க, டிக் அடிக்கிறீங்க, நான் கேட்கல. அது உங்களுக்கும் ஆண்டவருக்குரிய காரியம். 10வதுக்கு வருவங்களா? 1 யோவான் 3வது அதிகாரம், 18-19 வசனங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது. இதை மட்டும் யாராவது வாசிக்கிறீங்களா? 1 யோவான் 3வது அதிகாரம் 18-19 வாசிங்க. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்கு உரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி. யூ கேன் மேக் இட் சர்டன். அதாவது சும்மா பேசுறது இல்ல, ஹவு டு வி வாக், என்னுடைய வாழ்க்கை, அதாவது நம்முடைய நடக்கை, நடக்கையில் சத்தியத்துக்குரியவர்கள் என்று நாம் வாழ்கிற வாழ்க்கையின் நடக்கையை கொண்டிருக்கிறோமா? நீ மறுபடியும் பிறந்திருப்பாயானால் சத்தியத்துக்குரிய நபர் என்ற நடக்கை உன்னுடைய வாழ்க்கையில் காணப்படும். நம்ம எல்லாரும் முழுக்க பரிசுத்தவான்களில் தவறுகிறவர்கள், ஆனா தவறிலேயே இருக்க மாட்டோம், மனம் திரும்புவோம். நம்முடைய நேரம் ரொம்ப ஷார்ட் ஆயிடுச்சு. ஆகவே நான் அடுத்தது 11 போறேன்.
1 யோவான் 3வது அதிகாரம் 21வது வசனத்தில் இவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில் இவ்விதமான காரியத்தை நாம் அங்கு 21 பாருங்களேன். பெரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால், கீப்பிங் எ கிளியர் கான்சியன்ஸ். நீ பாவம் செய்யும் பொழுது ஆவியானவர் நோடு கூட பேசுகிறார், அப்பா இது தப்புப்பா, ஆனா நீ என்ன பண்ற, கொஞ்ச நேரம் அதை பத்தி யோசிக்கிற, அப்புறம் அப்படியே மறந்துற, மழுங்கி விடுகிறது. ஆனா மறுபடியும் பிறந்திருந்தால், யூ மெயின்டைன் எ கிளியர் கான்சியன்ஸ், ஒரு மனசாட்சியோட நீ வாழ்வாய்.
டிக்கு போடுங்க அல்லது இன்ட்டு போட்டுக்குங்க. கடைசியா 12வது 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம், 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனத்துல ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பதெல்லாம் நீ மறுபடியும் அந்த புதிய பிறந்த குழந்தையாக இருப்பாயானால் நீ உலகத்தை ஜெயிப்பாய். உன்னுடைய வாழ்க்கையில உலகம் ஆட்கொண்டு உன்னை வழி நடத்தாது. அருமையான சோனேஸ்வரியே, நான் சொன்னது 12 காரியங்கள் தானாய், எத்தனையில நீ டிக் போட்டிருக்க? எத்தனையில உன்னால முழு மனதோடு செய்ய முடிந்தது? ஏன்னா இது உடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒரு காரியம்.
என்னென்று கேட்டா, நீ மறுபடியும் பிறக்கவில்லை என்றால் அவன் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். யோவான் 3 இந்த காரியத்தை பார்த்து நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த நிக்குதேமு அசந்து போனார். இந்த காரியத்தை கேட்டவுடனே அவருக்கு ஒண்ணுமே புரியல. நிக்குதேமே ஆண்டவர் பார்த்து சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்தில் அவர் விதமாய் சொன்னார், 3வது வசனம், இயேசுவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் மறுபடியும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று. மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் நிக்கதேமே.
7 நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று
இந்த நாளில சொன்ன இந்த பிரசங்கத்தை குறித்து நான் சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாளா நான் ஒரு நல்ல கிறிஸ்தவன், நான் ஒரு நல்ல கிறிஸ்தவள், என்னுடைய பக்தி ரொம்ப நல்ல பக்தி என்று எண்ணிக்கொண்டிருப்பாயானால், ஐயோ இது என்ன வித்தியாசமான போதனையாக இருக்கிறது என்று சொல்வாயானால்,
அதிசயப்பட வேண்டாம். மனம் திரும்புவோம். கர்த்தாவே, நான் மறுபடியும் பிறக்கும். நான் சொன்ன சிங்கத்துக்கு பிறந்தது, குரங்கா பிறக்காது, கழுதையா பிறக்காது,
தான் கக்கினதை மறுபடியும் தின்னும்படியான நாயாக அது பிறக்காது. நீ மறுபடியும் மறுபடியும் அதே பாவத்தை செய்கிற கக்கினதை தின்னும்படியான நாயை போல வாழ்வாயானால்
நீ மறுபடியும் பிறக்கவில்லை. ஒருவேளை நான் இப்படித்தான் வாழ்வேன்னு சொன்னா உனக்கு நரகத்தின் வாசல் திறந்திருக்கிறது.
சிலுவையை நோக்கி பார்ப்பதை தவிர பெரிதொரு வழி இல்லை.
கர்த்தாவே எனக்கு இறங்கும்.
ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களில் நான் மனதார டிக்கு போடல, நான் தாழ்த்துவோம். ஆண்டவரே,
இதுவே என்னுடைய நிலை.
இந்த உலகத்துக்காக நீ வாழ்கிற மட்டுமாக வாழல, ஆனா நீ முடிவில் எங்க போக போற என்பதை இப்ப சிந்திக்க வேண்டியது அவசியம். மரண வேளையில் நான் மனம் திரும்ப முடியுமா?
முடியாது. எல்லாருக்கும் அது கிடைக்கப்படுகிறது இல்ல.
ஆவியானவர் இந்த உலகத்தில் நாம் பார்க்கும் பொழுது மனம் திரும்பாமல் கடைசி வேலையில் மனம் திரும்பர்கள் என்பது மிக அபூர்வமானது. அதை கள்ளன் மனம் திரும்பினான் என்று சொல்லி அநேகத்தனுடைய வாழ்க்கையில சாத்தானுடைய அவிதமான ஒரு தந்திரத்தினால
தன்னுடைய வாழ்க்கை முடித்து விட்டார்கள். மூடி என்ற ஒரு தெய்வ மனிதன் ஒரு சமயத்தில் ஒரு கூட்டத்தில் ஒரு மனுஷனை சந்தித்தார். அந்த நாளின் செய்தி அவரை அதிகமாய் பாதித்தது. அவர் வந்து சொன்னார், மூடிட்ட ஐயா, இந்த நாளின் செய்தி என்னுடைய இதயத்தை அதிகமாய் பாதித்தது. நான் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் என்ற தெளிவா பேசிட்டார். ஆனா ஒரே ஒரு காரியம், ஒரு சின்ன ஒரு வேலை இருக்கு, அந்த பட்டணத்துக்கு போயிட்டு வந்துட்டு
நான் இனிமேல் நான் ஆண்டவரை தான் பின்பற்ற போறேன், வேற எதையுமே நான் செய்ய போவதில்லைன்னு சொன்னார். மூடி சொன்னார், அப்பா, வேதம் சொல்லுகிறது இப்பொழுதே மனுக்கிற காலம் நாளைக்கு கூட இல்லப்பா, இப்பொழுதுன்னு சொல்லுதப்பா. சார், இல்ல ஐயா, நான் நிச்சயமா நான் அடுத்த அந்த பட்டணத்துல போயிட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன், நான் வேற ஒண்ணுமே இல்ல, இனிமேல் நான் ஆண்டவருக்காகத்தான் நான் வாழுவேன், அவரிடத்துல மனம் திரும்பி என்னை ஒப்புக் கொடுப்பேன். ஒரே ஒரு காரியம்தான். சில நாட்கள் சென்றது, மூடிக்கு செய்தி வந்தது. நீர் அருமையாய் நேசித்து பேசினவோ, மனிதன் மரித்து கொண்டிருக்கிறார். ஆகவே மூடி ரொம்ப ஆதாங்கமாக, இந்த நேரத்திலாக அந்த மனிதனை நான் வழி நடத்த முடியுமா என்று ஓடோடி போய் அந்த மனிதனுடைய அந்த மரண படுக்கைக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார். மிக மெல்லிய ஒரு சத்தம் கேட்டது, இட்ஸ் டூ லேட், காலதாமதமாகிவிட்டது. Is too late. மூடி சொன்னார், அவருடைய பெயரை சொல்லி, நண்பனே நான் வந்திருக்கிறேன், நண்பனே நான் வந்திருக்கிறேன் என்று அவரை அங்கு தட்டி கூப்பிட்டு, நண்பனே நான் வந்திருக்கேன் சொன்னார். ஆனால் அந்த மனிதனிடத்தில் இருந்து ஒரே இந்த ரெண்டு வார்த்தை தான், இட்ஸ் டூ லேட், இட்ஸ் டூ லேட். அருமையான சோர்ணேஸ்வரி, ஒருவேளை இவ்வளவு நாள் செய்தி உன்னை எவ்வளவு பாதித்ததுங்கிறது, ஆனால் இன்றைய செய்தி உடைய வாழ்க்கை ஒன்றா நீ மனம் திரும்பும்படியாக உன்னை வழி நடத்தும் இல்லை என்றா, இந்த செய்தி உடைய வாழ்க்கையில் உன்னை நீ கடினப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பொய் சமாதானத்துக்குள்ள வழி நடத்த முடியும். சிலுவையை தவிர பெரிதொரு நம்பிக்கை இல்லை. இயேசு தம்முடைய இரண்டு கரங்களை விரித்து வருத்தப்பட்டு, பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லுகிற இவ்விதமான அழைப்பை இன்றைக்கு நீ அசல அலட்சியப்படுத்துவாயானால் பெரிதொரு நம்பிக்கையின் வேளையும் பெரிதொரு நம்பிக்கையின் காலமும் இருக்குமா என்பதை குறித்து எனக்கு தெரியாது. சிலுவையை நோக்கி பார். இயேசு கிறிஸ்துவின் அந்த பாடுகளின் மூலமாய் சிந்திய அந்த விலையேறப்பட்ட ரத்தத்தினால் என்று மீட்கில்லை. உன்னுடைய வாழ்க்கைக்கு விமோச்சனம் இல்ல. இந்த உலகம் அழிந்துவிடும், ஆனால் எந்தெந்தைக்கும் அழியாத முடிவில்லாத ஒரு நித்தியத்தில் நீ பிரவேசிக்கிற ஒரு காலம் உண்டு என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஜெபிப்போம். கிருபையில் நல்ல ஆண்டவரே, உம்முடைய அருமையான சத்தியத்துக்காயமாக ஸ்தோத்திரம். தேவாவியானவரே, நிக்கோதேமை பார்த்து, நிக்கோதேமே ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று
மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன், நானே மறுபடியும் பிறக்க வேண்டும் என நீங்கள் பிறக்க வேண்டும் என்று குறித்து அதிசயப்பட வேண்டாம். இதுதான் கர்த்தருடைய வழி வழிமுறை என்றாக சொல்லியிருக்கிறீர். ஆவியானவரே, இந்த காலையில் நம்முடைய வார்த்தை கேட்ட மக்களோடு கூட தர்மியான மக்களுக்காக ஜெபிக்கிறேன். நீர் பேசும் கர்த்தாவே, நீர் பேசும் ஆண்டவரே, ஆவியானுடைய கிருபைக்காக ஜெபிக்கிறேன். தேவனே, நீர் இரக்கமாயிருந்தருளும், நீர் தயவு கூர்ந்தருளும் தாப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.